رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا ياتلي اولو الفضل منكم وسعه ان يؤتوا اولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا الا تحبون ان يغفر الله لكم والله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹு தாலா தன்னுடைய வேத வசனங்களை கேட்க புரிந்து கொள்ள அதன்படி செயல்படுவதற்கு ஒரு தகையில் அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் முறித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் எந்த கடனும் இல்லாமல், இபாதத்துகளில் பாக்கி இல்லாமல், உன்னை பற்றி நல்லெண்ணம் கொண்ட நிலையில் மரணிக்கிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குரானின் மீது பிரியம் கொண்டு இங்கே ஒன்று கூடினோமோ அந்த குரானை எங்களுடைய கபரிலே எங்களுக்கு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத் நாளில் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரனுடைய வார்த்தைகளை பற்றியும் உலகத்தில் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிசுகளை யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு அந்த மஜ்லிசுகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கே நடைபெறுகிற இந்த மஜ்லிசை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கியாமத் நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, தபா தாபீன்களுடைய செய்திகள் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கித்தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் இந்த சூராவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த சூரா நூறினுடைய தொடர்புடையான விளக்கங்களை நாம் இந்த மஜ்லிஸின் வாயிலாக படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியின் மீது இஸ்லாமிய சமூகம் எப்படி நடை போட வேண்டும், தவறு இழைத்தவர்கள், தவறு இழைக்கப்பட்டவர்களுக்கு உள்ள பாடங்களை அல்லாஹு தஆலா மிக வரிசையாக சொன்னான். அதிலே கடந்த வாரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா அவர்களின் மீது தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய சஹாபாக்கள் வைத்த அந்த இட்டுக்கட்டின் காரணமாக நான் சத்தியமாக அவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்ற அந்த சத்தியத்தை செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லி அதன் ஊடாக இந்த சமூகத்தை திருற இந்த சமூகத்தை செப்பனிடுகிற பணியாகத்தான் என்ற தகவலை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். அதன் ஊடாக கடந்த வாரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு தினத்தை இந்த இடையில புதன்கிழமைக்கு புதன்கிழமை அன்று அந்த தினம் வந்தது. ஆகவே அந்த சஹாபாக்களை பற்றி குறிப்பாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி உண்டான சில வாழ்க்கையில் நடந்த அவர்களுடைய சம்பவங்கள், அவர்கள் யார், இந்த சமூகம் அவர்களை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் இங்கே பார்த்தோம். அதில் குறிப்பாக சில செய்திகளை நான் அன்றைய தினத்தில் சொன்னேன். ஆயத்துகளின் ஊடாக அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் எவ்வளவு பெரிய உயர்வையும் இந்த சமூகத்திற்கு சொல்லித்தருகிறான் என்பதை நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆயத்தை நமக்கு சாட்சி. அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், உலுல் ஃபதுல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலுல் ஃபதுல் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மிக கண்ணியமான, மிக உயர்ந்த குணங்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அஹ்லே சுன்னாவினுடைய அடிப்படையிலே இந்த உலகத்திலேயே பெருமானாருக்கு அடுத்து அஃதலுல் ஹல்க், சிறந்த ஒரு ரூஹ், ஒரு ஆத்மா உண்டென்றால் அது அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே சாரும் என்ற செய்திகளை நாம் படித்தோம். அது அல்லாமல் இன்னும் ஆயத்துகளிலே அவர்களை பற்றி வந்த தகவல்களையும் இந்த இடத்திலே நாம் பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா வஸயுஜன்னபுஹல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கொடுத்த அவரை நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அத்துக்கா என்ற வார்த்தையை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர வேறு யாருக்கும் குர்ஆன் பயன்படுத்தவில்லை என்ற செய்தியும் நாம் படித்தோம். இது எல்லாவற்றையும் தாண்டி பெருமானார் அவர்கள் தன்னோடு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒரு உயர்ந்த ஒரு ரூஹ், அந்த ரூஹ் தான் தன்னோடு ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகிற போது அல்லாஹுவினுடைய அந்த பயணத்திலே, அல்லாஹுக்காக வேண்டி பயணப்பட்ட அந்த பயணத்திலே பெருமானாருக்கு அல்லாஹு சொன்னான், உங்களோடு அபூபக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சொஹபத் வேறு எந்த சஹாபிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய மரியாதையை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெற்றுத்தந்தது. அவர்களை அடுத்து வந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி சொல்லுவார்கள், நான் எவ்வளவுதான் இபாதத்துகளை செய்தாலும் இந்த பெருமானார் அவர்களோடு ஒரு இரவு அவர்கள் படுத்திருந்தார்களே, அதற்கு ஈடாக என் வாழ்க்கையே நான் கொடுக்க முடியாது என்று அடிக்கடி சொல்லுகிற அந்த செய்தியை நாம் வரலாற்றிலே பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். அது மாதிரி ஹதீஸுகளில் இன்னும் எழுதப்படுகிறது. ஏன்னா நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், மனாக்கிப் சஹாபாக்களுக்கு என்று இன்னொரு பக்கம் உண்டு. நாம் அவர்களுடைய ஹதீஸுகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய இன்னொரு பகுதிகளையும் நாம் பார்த்தே ஆக வேண்டும். அந்த சஹாபாக்களை நாம் எப்படி உள்வாங்க வேண்டும், அவர்களை குறித்தான நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தருகிறது. அந்த அடிப்படையிலே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது பல இடங்களிலே அவர்களை பற்றி உண்டான செய்திகளை சொல்லுகிறான். அதிலே எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், எந்த வசனங்கள் எல்லாம் மூமின்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் முத்தகீன்கள் என்றும் முஹ்சின் என்றும் வருகிறதோ அத்துணை வசனங்களுக்கும் முதல் சொந்தக்காரர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், முஸ்லீம் என்றும் குர்ஆனிலே, மூமின் என்றும் முஹ்சின் என்றும் முத்தகி என்றும் எங்கெல்லாம் வருகிறதோ இந்த அத்துணை பெயருக்கும் முதல் சொந்தக்காரர். ஏன்னா முதல் முதலில் இஸ்லாத்தை பெருமானாருடைய கரத்திலிருந்து தழுவிய அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அத்துணை குணங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். ஆகவே குர்ஆனிலே சொல்லப்படுகிற எல்லா குணங்களிலும் முதலாவதான குணம் அவர்களை போய் சாரும், இந்த குணத்திற்கு அவர் உரியவர் என்ற செய்தியை அதிகமான கித்தாபுகளிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு காத்திபே வஹி, பெருமானாருக்கு வஹியை எழுதுகிற ஒரு பணியையும் உடனிருந்து செய்தார்கள் என்று வரலாறுகளிலே செய்திகள் வருகிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னு சொன்னா இன்னும் சில ஹதீஸுகளிலே அவர்களை உயர்வுபடுத்துகிறோம் என்ற நோக்கத்திலே பல்வேறு வகையான இட்டுக்கட்டுகளையும் அவர்கள் மீது கட்டினார்கள், அப்படியும் ஹதீஸுகளிலே வருகிறது. அதை பின்னால் வந்த அந்த இமாம்கள் மிக தெளிவாக அந்த ஹதீஸுகளை பொறுக்கி எடுத்து இவையெல்லாம் பெருமானாரின் அபூபக்கர் ரழி அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்ற தகவல்களையும் நமக்கு முன்னால் திரட்டி தந்து விட்டார்கள். ஒரு ஹதீஸிலே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்தாங்க வலதுபுறத்தில் அபூபக்கர் ரழி அல்லாஹு தஆலா, ஏன்னா இதை தெரியணும், இந்த மௌது என்று சொல்லுகிற பப சொல்லப்படுகிற ஹதீஸுகள் அந்த ஷியாயி என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தார்கள், ஷியாவினுடைய கூட்டத்தார்கள், அதுபோன்று ஹவாரிஜ் என்று வந்த கூட்டத்தார்கள், இவர்களிலே சிலர் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மீது வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும் காதலால் பல்வேறு செய்திகளை இவர்களுக்கு எதிராக திரித்து மௌதுவான ஹதீஸுகளாக பரப்பினார்கள். அந்த செய்திகள் சமூகத்தில் மேல் மட்டங்களில் தெரிகிறதே தவிர சில ஹதீஸுகள் மீண்டும் 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 சமூகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. மௌதுவான ஹதீஸுகளை படிப்பது, அதிலே இபாதத் செய்வது என்பது இஸ்லாமிய அடிப்படையில் கூடாது. மௌது என்று சொன்னால் பெருமானார் சொல்லாத ஒரு செய்தியை பெருமானார் சொன்னதாக அவர்களின் மீது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி, அதற்கு மௌது என்று சொல்லப்படும் அல்லது வதா என்று சொல்லப்படும் ஹதீசு கலை வல்லுநர்களுடைய அகராதியிலே. அப்ப இந்த ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார்கள், வலதுபுறத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள், பள்ளி நிரம்பி இருக்கிறது. அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியிருந்து உள்ளே வருகிறார்கள். கூட்டத்தை அப்படி நின்று பாக்குறாங்க, எல்லாம் ஃபுல்லா கூட்டமா இருக்கு, எங்க உட்காரதுன்னு தெரியல, அப்படி நின்று இருக்காங்க. அப்போ நாயம் சல்லா அலி செல்லம் அவர்களை யாராவது உட்கார இடம் கொடுங்கள் என்று சொல்லி ஒருவராக இப்படி பார்க்கிறார்கள், யாராவது நவருவாங்களா, கொஞ்சம் கேப், கொஞ்சம் தள்ளிக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப யாருமே அசைவுகள் காட்டவில்லை, அப்படியே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் பக்கத்திலே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தள்ளி உட்கார்ந்துகிட்டாங்க, இங்க வாங்கன்னு செய்ய செஞ்சாங்க. அவங்க வந்து நபிக்கும் அவர்களுக்கும் இடையிலே அமர்ந்தார்கள். இந்த செயலை பார்த்த பெருமானார் புன்னகைத்து விட்டு சொன்னார்கள், லா யஅரிஃபுல் ஃபுதல இல்லா து ஃபதிலின் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று அந்த செய்தியிலே எழுதப்படுகிறது. மரியாதைக்குரியவர்களுடைய மரியாதையை மரியாதையானவர்கள் மட்டுமே தெரிய முடியும். யாரை? அபூபக்கர் அவர்களை பார்த்து மரியாதைக்குரியவர்களுடைய மரியாதையை மரியாதையானவர்கள் மட்டுமே தெரிய முடியும் என்று சொன்னதாக இந்த ஹதீசுகள் பல்வேறு கிதாபுகளில் எழுதப்படுகிறது. ஆனால் இதனுடைய ஆரிஜினை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மௌதுவான ஹதீஸ். இது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உயர்படுத்துவதற்காக வேண்டி ஒரு இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்று அந்த ஹதீசுகளுடைய இமாம்களுடைய வரிசையிலே இந்த செய்தியை இட்டுக்கட்டி என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஆனாலும் இது ரவாஜி பழக்கம் என்ற அடிப்படையிலே மக்களிடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் இந்த செய்தியை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இமாம் அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து போன வாரம் சொல்லும்போது நிறைய செய்திகளை சொன்னோம். அது மாதிரி குறிப்பாக ஆயத்துகளிலே வருகிறது, ஹிஜ்ரத்திலே போனதும் சானிய இஸ்னைன் என்ற ஒரு பட்டத்தை அல்லாஹு தந்தான், இருவரில் ஒருவர். அந்த குகையிலே அமர்ந்திருந்த போது மேலிருந்து எதிரிகள் பார்த்து விடுவார்கள் என்று பயந்து பக்கத்திலே இருந்த தன்னுடைய தோழரிடத்திலே அவர் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கமே அப்படின்னு சொன்னபோது அப்போ ஒரு தோழர் சொன்னார், லா தஹசன் இன்னல்லாஹ மானா என்ற அந்த செய்தியிலே சானி எஸ்னைன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார், இருவரில் ஒருவர் சானி எஸ்னைன். இந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்ப ஹிஜ்ரத்தில் போனது, அந்த சௌருடைய குகையில இருந்தது, இன்னல்லாஹ மானா என்று பெருமானார் சொன்ன சொல்லுக்கு இலக்கானது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இது பெருமானாருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்பதை நான் அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆன் என்பது அதனுடைய வார்த்தைகளால் தனித்துவம் பெற்றது. அந்த வார்த்தையில அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் இஸ் வித் அஸ், வித் வி போத், தன்னோடு சேர்த்து அபூபக்கரையும் சேர்த்து கொண்டது. அல் முஷாரகா கிதாபுகளில் எழுதுகிறார்கள், அல்லாஹுவை தன்னோடு சேர்க்கிற போது பெருமானார் அபூபக்கரையும் தன்னோடு எடுத்து கொண்டார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ் கிதாபுகளிலே எழுதப்படுகிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அதற்கப்புறம் அல்லாஹ் தன்னுடைய அருளை அவர்களின் மீது பொழிந்தான் என்று எழுதுகிறார்கள், இதிலும் அவர்கள் உரித்தானவர்களாக ஆகிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த ஆயத்து அறிமுகப்படுத்துகிறது. இந்த மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா யத்லி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஆ, உங்களிலே பாக்கியத்தாலும் பொருளாதாரத்தாலும் அல்லாஹ்வினிடத்திலே உயர்வு பெற்றவர்கள், வலா யத்லி, அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். இந்த ஆயத்துக்கு போன வாரம் நான் சொல்லும் போதே சொன்னேன், சில முஃபஸ்ஸிர்கள் அந்த முதல் வார்த்தைக்கு எடுத்து எழுதுகிற போது அல்லாஹ் உலகத்தினுடைய நியமத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுல் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியமா உலகத்தில் அவங்கள வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த செய்தியை பல முஃபஸ்ஸிர்கள் மறுக்கிறார்கள். ஏன்னா பின்னாடி உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஆ ஸஆ என்று சொன்னால் பொருளாதார ரீதியான சர்டிபிகேஷன். அப்போ ரெண்டாவது வார்த்தையை உலக ரீதியாக சொல்லுவதனால் முதல் உள்ளது உலகம் அல்ல, இது மறுமையை குறித்தானது. எல்லா முஃபஸ்ஸிர்களும் ஒட்டுமொத்தமாக எழுதுகிறார்கள், தீனி ரீதியாக இஸ்லாமிய ரீதியாக மிகப்பெரிய இடத்தை பெற்றிருந்தவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கு தான் அந்த வார்த்தை எல்லாம் சொல்றான், ஊலுல் ஃபதுல். சரி, இப்ப இதுவரையும் நம்ம அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உயர்வுகளை குறித்தெல்லாம் பார்த்தோம். இப்ப இதுக்கு இடையில இப்ப இந்த ஆயத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆயத். இந்த ஆயத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் சுவைத்து 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 அதுல அப்படியே கரைந்து போகிற ஒரு ஆயத்தாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சாமானியமான செய்தி அல்ல. மிகப்பெரிய வரலாற்றிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை வைத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் கியாமத்து நாள் வரை அவர்கள் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடில் தாங்கள் எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அழகிய குணங்களை சொல்லிக் கொண்டு வருகிற அல்லாஹ் இந்த கடைசி ஆயத்தில் இப்படி சொல்லுகிறான், வலா யத்லி உலுல் ஃபத்ல், அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலுல் ஃபத்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுக்கு நீங்க தர்ஜுமால எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்கள், பொருளால் நிரப்பமடைந்தவர்கள் என்று பொருளை எழுதியிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலே இந்த உலுல் என்ற வார்த்தை இருக்கிறது, இட் இஸ் எ ப்ளூரல் ஃபார்ம், இட் இஸ் எ ப்ளூரல் ஃபார்ம். அவுலா என்று சொன்னால் அவுலா உலி, உலி அவுலா உலு என்ற இந்த வார்த்தைகள் வருகிறது. உலு என்று சொன்னால் ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஜமாத், ஒரு பெரிய ஜமாத்திற்கு சொல்லுகிற வார்த்தை தான் உலு. மூணுக்கு அதிகமாக இருக்கிற நபர்களை கொண்ட கூட்டத்திற்கும் இன்னும் பத்துக்கு அதிகமாக இருக்கிற நபர்களை கொண்ட அந்த கூட்டத்திற்கும் தான் உலு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இதில் சில முஃபஸிர்கள் எழுதுகிறார்கள், அன்னை ஆயிஷாவின் மீது இப்படி ஒரு பழியை சொன்னதனால் பல சஹாபாக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இனிமேல் இந்த ஹஸ்ஸானுக்கும் இந்த மிஸ்தஹ் பின் உசாசாவிற்கும் நாங்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டோம். ஏன்னா நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான பெருமானாருடைய குடும்பத்தை பற்றி இவர்கள் இப்படி தவறாக சொல்லிவிட்டார்கள், இவர்களுக்கு எந்த உதவியும் கிடையாது, இவர்களுக்கு மரியாதையும் கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரையும் சார்ந்து இந்த ஆயத்தை இறக்கினான் என்று சில தஃப்ஸீர்களில் எழுதுகிறார்கள். ஆனால் அந்த தஃப்ஸீர்காரர்களே பின்னால் எழுதுகிறார்கள், இது ஒரு கருத்து தான், ஆனால் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து. இந்த இடத்திலே ஒரு தனி மனிதனை குறித்து பேசுகிற அல்லாஹ் ப்ளூரல் ஃபார்மை ஏன் பயன்படுத்தணும்னு கேட்கிறான். இது இண்டிவிஜுவல், அபூபக்கர் ஒரு தனி மனிதர், அவருக்கு ஏன் ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஏன் பண்மையை பற்றி பேசுகிற செய்தியை அவருக்கு ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமக்கள் எழுதுகிறார்கள், தக்ரீமம் வத அதீம, தக்ரீமம் வத அதீம, டு ஆனர் ஹிம். அந்த வார்த்தை, அந்த தஃப்ஸீர்கள் எழுதக்கூடிய வார்த்தை, டு ஆனர் ஹிம், அவருடைய மரியாதையை உச்சப்படுத்துவதற்காக வேண்டி. ஏன்னா அன்னைக்கே சொல்ற போது சொன்னேன், ஒவ்வொரு செய்திக்கு நம்ம அப்படி பிரித்து வச்சிருப்போம், குட், பெட்டர், பெஸ்ட், அதுக்கு மேல இன்னும் பியாண்ட் த லிமிட் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ஷனிசம் என்றெல்லாம் பேசுகிற அந்த செய்தியிலே இதுல அல்லாஹு தஆலா கடைசியா கொண்டு போய் வைக்கிறான், அபூபக்கர் ஓடுகிற அந்த பந்தயத்தின் மைதானத்தில் இன்னொருவர் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறான். அபூபக்கர் ஓடுகிற பந்தயத்தின் மைதானத்தில் வேறு எந்த சஹாபியும் கிடையாது, அதற்கு நிகராக இன்னொரு மனிதர் இல்லை என்பதை இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உலுல் ஃபதல் என்று சொன்னால் பல்வேறு இறைவனிடத்திலே சிறப்புகளுக்குரியவர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா. இந்த ஒரு காரணத்தினால மட்டுமல்ல, பல தரஜாக்களில் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த அந்த செயல்கள் இருக்கிறதே, அது அடிமைகளை உரிமையிட்டதாகட்டும், பெரும் பெரும் சஹாபாக்கள், போன வாரமே நான் சொல்லும்போது சொன்னேன், பத்து சுவனத்தை கொண்டு நண்பாராயம் கொள்ளப்பட்ட சஹாபாக்கள் அபூபக்கர் ரழி அவர்களுடைய கையால் இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள். பத்து பேரும் அபூபக்கர் ரழி அவர்களுடைய கையால் இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள். ஒரு அடிமை அல்ல, ரெண்டு அடிமை அல்ல, பிலால் போன்ற பெரும் பெரும் அடிமைகளை மீட்டு அவர்களை இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுத்தவர். அதான் ஒசையு ஜன்னபுகள் அத்கா, அந்த அல்லாஹுவை பயப்படக்கூடிய மனிதர் இருக்கிறாரே அதை தனக்கு பாதுகாப்புக்காக வேண்டி செய்கிறார், அதை கொண்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார் என்ற ஆயத்தை போன வாரம் நான் ஓதி காட்டினேன். தன்னுடைய பொருளை தன்னை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி செலவு செய்கிறார். ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு பொருளை செலவு செய்யலாம், தன்னை சுத்தப்படுத்துவதற்கு பொருள் என்ன? ரெண்டு வித்தியாசம் இல்லை. பொருளை சுத்தப்படு, நீங்க ஜக்காத்து கொடுங்கன்னு எல்லாம் சொல்றான், ஜக்காத்து ஒருத்தர் எடுத்து கொடுத்தாருன்னா பொருளாதார சுத்தம், பினான்சியல் கிளியரன்ஸ் நடக்குது. ஆனா தன்னை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஜக்காத் என்று சொல்லுகிற தசுக்கிய, தன்னுடைய மனதை சுத்தப்படுத்துவதற்கு ஒருவனுடைய பொருளாதார ரீதியான நிலை எப்படி இருக்கும் என்ற அந்த கேள்வி, அந்த ஆயத்துல என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு பின்னால் எழுதுறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இயற்கையான குணம் அடிமைகளை வாங்கி உரிமை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எந்த மாதிரி அடிமைகளை வாங்குவாங்கன்னா, எந்த அடிமைகளை பார்ப்பதற்கு நாதி இருக்காதோ, ரொம்ப ஏழ்மையான கரீபான அவர் குடும்பம் யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி அடிமைகளாக வாங்குவாங்க. உடனே நீங்க வந்து அல்லாஹுக்காக வேண்டி உரிமைன்னு சொல்லிடுவாங்க. இந்த செய்தியை அவருடைய தந்தை அபு குஹாஃபா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க வாங்குறாங்க உரிமைட்டா, வாங்குறாங்க உரிமைட்டா. அப்ப இப்ப அபூபக்கர் அவர்களுடைய தந்தை கூப்பிட்டு கேட்டாங்க, மகனே நீ ஒரு நல்ல காரியம் பண்றீங்க, சிறப்பான காரியம், அடிமைகளை வாங்கி உரிமை விடுவது ஒரு அற்புதமான காரியம். ஆனால் நீங்கள் ஏழைகளாக ஒன்றுமில்லாதவர்களாக வாங்கி அவங்கள வந்து நீங்க உரிமை வருவீங்களே, அதுக்கு கொஞ்சம் ஒரு சமூகத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல ஏதாவது ஒரு பெரிய குடும்பத்துல உள்ள ஒருத்தனை வாங்கி நீங்க உரிமை விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கூட்டமே வந்து நிக்கும்ல. யாரு இது வாப்பா சொல்றது? அபூபக்கர் அவர்களுடைய தந்தையார் சொன்ன வார்த்தை. ஒரு சமூகத்திலே இருந்த ஒரு ஏன்னா எல்லாருமே அடிமையா இருந்தாங்க. போர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரும்பெருமாள்லாம் அடிமையாயிருவான், அது அந்த காலத்தில இருந்த பழக்கம். இது மாதிரி ஒரு சமூகத்தினுடைய அந்த என்ன கிரீம்ஸ் என்று சொல்லுகிற பெரும்பெரும் மனிதர்களை வாங்கி நீங்கள் உரிமை விட்டால் அந்த சமூகம் உங்களுக்கு பின்னால் நிற்குமே, நீங்கள் ஏன் அந்த செயலை செய்யல அப்படின்னு கேட்டாங்க. அப்படி செய்யுங்களா என்ன மாட்டு? அப்ப பதில் சொன்னது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நான் நினைக்கிறது நீங்க நினைக்கிறது இல்லைன்னு. நீங்க நான் எதை நினைக்கிறேனோ அது நான் நிறைக்கிறதே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகிறார்கள், நான் உரிமை விடுவதெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டும். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தவர்கள் வறியவர்கள், ஏழையானவர்கள், அல்லாஹுவினிடத்திலே தினம் தினம் அழுது மன்றாடுபவர்கள், மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள். அதனாலதான் அல்லாஹு சொன்னா பெருமானாரை அது போன்ற ஆளுக பக்கத்துல போய் உட்காந்துக்குங்க. மிஸ்கீன்கள், ஏழைகள், அல்லாஹுவினிடத்திலே மன்றாடுகிற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவங்களோடு காலையில் சேர்ந்து உட்காருங்க, மாலையில சேர்ந்து, இவர்களைத்தான் அல்லாஹுக்கு பிடிக்கும். அந்த மனிதர்களைத்தான் நான் நாடுகிறேனே தவிர, இதை கொண்டு ஐ வாண்ட் டு ஓபன் எ டெபாசிட் இன் த கியாமா, நாட் நவ். ஒரு பெரிய ஆளுடைய சமூகத்திலிருந்து விட்டு அவர் என்ன பாதுகாப்பாருங்கிறதுக்கு நான் விடல. உரிது பிஹா வஜ்ஹல்லாஹ், இதை கொண்டு நான் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் பிரியப்படுறேன். என்ன வார்த்தை! இந்த மேல சொன்னோம்ல, நல்லவர்களுக்குத்தான் அப்படி ஒரு சிந்தனை வரும்னு, அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இதை கொண்டு நான் வேறு எதையுமே நாடல. லா நுரி இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுகூரா. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல அழகா சொல்லுவான், இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லா. இஸ்லாமியர்களுடைய பண்பாட்டை குறித்து அதிகமாக பேசுகிற குர்ஆன் ஒரு செய்தியை மாறி மாறி சொல்லும். அவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குவார்கள், ஜக்காத்துல காசு கொடுக்கிறது தனி, தன்னுடைய காசு சாப்பாட்டிலிருந்து வாங்கி அவர்களை சாப்பிட வைத்து அதில் சந்தோஷம் அடைவார்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹி இல்லை, நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பசி ஆற்றுவதெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி, லிவஜ்ஹி இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுகூரா, அதற்கு ஈடோ பகரமோ, நான் சோறு வாங்கி கொடுத்துட்டேன், இங்க வா என் காரத்தோட, இங்க வா என் பைக்கத்தோட, அல்லது அப்படி செய், செருப்பெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போ, இதை செய்ய அதை செய்ய. லா நுரீது மின்கும் ஜஸான், அதற்கு பகரத்தையும் வல சுக்கூரா, இல்லைன்னா அவன் வரும்போதெல்லாம் இனி அந்த ஆளுக்கு நான் எப்பெல்லாம் என்ன பாக்குறனோ, அஸ்ஸலாமு அலைக்கும் பா, நல்லா இல்லை சார், ராஜியார் சார், ஒரு தடவை டீ வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுக்காக வேண்டி, அவன் எப்பெல்லாம் பாக்குறமோ அவன் வந்து சலாம் சொல்லணும், அவன் நம்மளை பார்த்த உடனே சிரிக்கணும். லா நுரீது மின்கும் ஜஸா வல சுக்கூரா, என்ன அழகா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த குணங்களை தன்னகத்தே கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது ஒரு குணம், இதே மாதிரி பல குணங்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், என்ன நபியினுடைய தோழர் ஆயிற்றே, அந்த தோழமைக்காக வேண்டி அல்லாஹ் உயர்ந்த தன்மைகளை சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள சிஃபத்துகளில் சில சிஃபத்தை அபூபக்கர் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். போன வாரம் படிக்கும் போது அந்த ஆயத்துல படிச்சோம், இன்னமா அந்த சூரத்துல் லைல் என்ற அந்த சூரால, வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்க வமாலி அஹதின் இன்தஹு மின் நஅமத்தின் துஜுஸ. அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்ததெல்லாம் யாருக்கும் பகரமாக அல்ல. யாராவது ஒருத்தருக்கு இவர் நீங்க இப்படி செஞ்சீங்க நான் உங்களுக்கு வேண்டி கொடுத்தேன் அப்படி அல்ல. வரலாறுல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஹுதைபியாவினுடைய ஒப்பந்த நிகழ்ச்சி, வரலாறுல படிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமும் மனசுல நிப்பாட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா முஸ்லீம்களே ஸ்கேட்டர்டா தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி, முஸ்லீம்களே அப்படி தன் நிலையை மறந்து மாறிய நிகழ்ச்சி. எப்படி பெருமானாருடைய இறப்பு சமயத்தில் மாறி போனார்களோ அவர்களை எல்லாத்தையும் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்று சேர்த்தார்களோ, எல்லாரும் மாறிட்டாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலா வாழ உருவியாச்சு. பெருமானார் மௌத்துனா தலையை எடுத்துருவன்ட்டார். அதனால யாரும் அவர்கிட்ட பேசவும் இல்லை, யாரும் அவர் பக்கத்தில் போகவும் இல்லை. என்ன, தே ஆர் இன் த லாஸ்ட். பெருமானார் இறந்துட்டாங்கன்னா அவங்களால அதை ஒத்துக்கவும் இல்ல, ஜீரணிக்க முடியல, அதை புரிஞ்சிக்க முடியல, இது எப்படி நடக்குன்னே தெரியல. அந்த நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு, இந்த ரூஹுக்கு, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு பெரிய பொறுப்பு எல்லாம் தான். ரொம்ப சமாதானமாக, ரொம்ப சாந்தமாக இருந்து அவ்வளவு பெரிய அந்த இக்கட்டான சூழ்நிலையை கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்பாக வைத்தது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டுமே, வேற யாரும் இல்லை. அவங்க தான் போயிட்டு வந்து பேசினாங்க, அற்புதமான உரையை தந்தார்கள். அந்த அபூபக்கரும் ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆனாங்க. இந்த அபூபக்கரும் தன்னலை மறந்த நிலை. நீங்க அந்த ஹுதைபியாவை எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவு காணுகிறார்கள், மக்காவுக்கு திரும்ப போறது மாதிரி, மதீனாவிலிருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி தன்னுடைய சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க. கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க, அப்படி கிளம்பி நேர ஹுதைபியாவுக்கு, மக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஹதியோடு அந்த அறுக்கிறதுக்காக வேண்டி உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறாங்க. போகும்போது அப்ப மக்காவிலே உள்ள அவர்களுடைய சொந்தக்காரர்கள் குறைசி மக்களுக்கு எல்லாம் இந்த செய்தி தெரிந்து போரிட வருகிறார் என்ற எண்ணத்தோடு அவங்க தாக்கி எதிர்த்து தார்ப்பதற்காக வேண்டி அங்கே ஒரு பெரிய படை ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஊர் அலர்ட் பண்ணிட்டாங்க, இவங்களை வரவிடாம தடுத்து உதைபியா என்ற இடத்திலே பெருமானார் இருக்க வைக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களுமே கும்பிட, அந்த நேரத்தில் தான் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டது, யார சொல்லா நம்ம ஹக்கில் தான் இருக்கமா இல்லை பாத்தில் இருக்கமா? நீங்க என்ன அவங்களுக்கு இவ்வளவு பணிஞ்சு போறீங்க? இந்த வருஷம் வரக்கூடாது, திரும்பி போங்கிறான். இன்னும் பத்தாண்டுக்கு இப்படித்தான் நடக்கணுங்கிறான். அடுத்த வருஷம் நீங்க வரணுங்கிறான். இவங்க இப்படியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம நல்லதுக்கு தானே வந்தோம், நம்ம சண்டை போட வரலையே. நீங்க நபி தானா? நீங்க ஹக்கில் தான் இருக்கீங்களா? நம்ம எல்லாம் சத்தியத்தில் இருக்கமான்னு கேட்டுட்டு உமர் அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்நாள் முழுக்க அழுது நான் பெருமானார்த்தை இப்படிலாம் எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு துடுக்கான வார்த்தையாக இருந்திருக்கும் அது, நபிட்ட போய் நம்ம சத்தியத்துல தான் இருக்குமான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கூலா இருந்தாங்க அந்த நேரத்துல. அவ சொன்னாங்க, இந்த ஹுதைபியாவின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பத்தாம் மக்கா, அதுக்கப்புறம் தலைகளை மாறிச்சு எல்லாமே. ஒரு தடவை வந்து போன அந்த மாற்றம் அல்லாஹு தஆலா பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கனவிலே நான் வந்து அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய கோட்டைகளும் உடைந்து என்னுடைய காலடியில் விழுவதை கண்டேன் என்று பார்த்த கனவு அந்த ஹுதைபியா தான். அந்த ஹுதைபியாவினுடைய நேரத்தில் டென்ஷன் ஆனது தலைவர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா. ஏன் அப்படின்னு கேட்டா, உர்வா பின் அல் மஸ்ரூத் அத்தகஃபி என்று சொல்லுகிற ஒரு மனிதர், போர் நடக்கக்கூடாது அல்லது இவங்க போருக்கு வரல அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இவங்களோடு சமாதானம் பேசுறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தையா குறைசிகள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு ஆளா வந்தாங்க, குறைசில இருந்து ஒரு ஆள் வர்றாரு, இவங்கள்ட்ட வந்து பேசிட்டு இல்ல இல்ல நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க, நீங்க இங்கே இருங்க, நீங்க போ வர, நீங்க மக்காக்குள்ள உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு அவங்க அவங்க சொந்த பந்தங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க. வந்து வந்து பேசிட்டு பேசிட்டு போறாங்க, எந்த பேச்சும் ஃபைனலைஸ் ஆகல, முடிவாகல. அவங்க உள்ள மக்காவுக்குள்ள கொந்தளிச்சு போயிருக்கான். இந்த ஊரை விட்டு போன முகம்மது ஒரு கூட்டத்தோடு நம்மை தாக்குவதற்கு வந்துட்டார், இங்கே அல்லா அல்லான்னு எப்படா பைத்துல்லாவை பார்ப்பான், இங்கேருந்து காபத்துல்லாவுக்கு போகிறது மாதிரி எப்படா பார்ப்போம்னு இந்த ஆளுக பூரா நில குழஞ்சு நிற்குது. இந்த ரெண்டு இக்கட்டான சூழ்நிலை, அதற்கிடையில் இந்த உருவா பின் மசூத் அஸ்ஸகஃபி என்று சொல்லுகிற அந்த தோழர், அவர் பின்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அந்த நபி தோழர், முதல்ல வந்து அந்த காபிர்கள் பக்கம் இருந்தார், அவர் அனுப்பி விடுறாங்க. அவர் வந்தார் சமாதானம் பேசுறதுக்காக வேண்டி, வந்து பெருமானார் இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், வரலாறு அப்படியே பதிவு செய்கிறது, ஏ முஹம்மத் சொன்னார் முஹம்மத் அவர்களே, நீங்க இங்கிருந்து வெளியே போனீங்க, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீங்க திரும்பி எங்களை பழி வாங்குவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறீர்கள். அடிக்கிறதுக்கு இப்போ வந்திருக்கீங்க, வேற எதுக்கு நீங்க வரல? எங்களை அடிக்கிறதுக்கு, எங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கீங்க. இன்னஹா குறைஷ், அந்த குலப்பெருமையை சொல்றார். நாங்கள்லாம் யார் தெரியுமா? அவங்களும் அவங்க தான். அதில் உள்ள அந்த கூட்டம் யார் முன்னாடி உட்காந்துருக்காரோ, சொல்லாமல் அந்த கூட்டம் அதே மக்கால உள்ளவங்க தான், அதே சீன். அதை சொல்லாமல் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இழுத்து விடுறதுக்காக வேண்டி ரொம்ப நைஸாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இப்போ இவங்களை. இன்னஹா குதிரை குறைசுன் கத் கரஜத் மஹல் ஊதுல் மதாஃபி, இந்த குறைசிகள் இருக்கிறார்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் நிர்பந்தப்படுத்தி நிர்பந்தமாக உங்கள் அழுத்ததின் காலமாக நீங்க மக்காக்குள்ள உங்களை ஒரு காலமும் விடமாட்டோம், எங்கள் எல்லா உயிர்களும் போனாலும் சரி நீ உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால நீ என்ன செய்யுங்க, வைமல்லா லக்க அன்னி பிஹா உல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வைமல்லா என்ன கொடுமையோ, க அன்னி ஹா உலா இன்கசிஃபு அன்க கதன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளை ஒரு நாள் வரும் இந்த சொந்தங்கள் ஒன்று சேர்ந்து விடும். எப்படி சொல்றாரு, இப்போ குறைசிலேருந்து ஆளுக வர்றாங்க, இதில் உள்ள குறைசிகள் அதில் உள்ள அந்த சொந்தக்காரங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றாயிருவான், உங்களை தனியாக விட்டுட்டு இந்த கூட்டம் போய்விடும். நீங்கள் எந்த கூட்டத்தை திரட்டி ஒன்றாக்கி கொண்டு வந்தீர்களோ சொந்தங்களை பார்த்தவுடன் எல்லாம் மாறி போயிடும். அல்லான்னு விட்டு இதெல்லாம் விட்டு போட்டு சும்மா பாப்பா அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. இந்த உர்வா பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி உட்கார்ந்து பேசிய பேச்சு இது. நடந்தப்ப பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் பேசிக்கிட்டே இருக்கார் பின்னாடி உட்கார்ந்தாங்க. இதை கேட்ட உடனே ஜீரணிக்கவே முடியல, உடனே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு கேட்டாங்க, நஹ்னு நதகஷஃப அன்ஹு, என்ன கிறுக்கனமா பேசுற, இவங்களை விட்டுட்டு நாங்க போயிடுவோமா, இந்த நபியை விட்டுட்டு நாங்க போவோமா, நாங்க எங்க உயிரே போனாலும் அவர்களுடைய பாதத்தில் எங்களுடைய உயிர்களை பணித்து விட்டு நாங்கள் செத்து மடிவோமே தவிர இந்த நபியை விட்டு என்னையா கேள்வி கேட்கிறேன்ட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார், என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். அப்பதான் அந்த வார்த்தையை சொன்னது. இது கடும் கோபத்தில் ஒரு ஒரு அசிங்கமான வார்த்தை. இது அப்படின்னு சொன்னா ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை, திட்டுவதற்காக வேண்டி சொல்றோம்ல, ஒருத்தனை கேவலமா அசிங்கமா பேசுறதுக்காக வேண்டி ஓடா இவனை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தை அரபியில் அதை சொல்லிட்டு இவரை விட்டுட்டு நாங்கள் போய் போயிடுவோமா, ஒரு காலமும் போக மாட்டோம், எங்கள் நபி எங்கள் உயிர்னர். இந்த உருவா பின் மசூத் அஸ்-ஸகஃபி இருக்கிறாரே, அவருக்கு இது யாருன்னு தெரியாது, பின்னாடி நிற்கிறவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் தெரியும். உடனே அவர் கேட்டாரு, மன் ஹாதா யா முஹம்மத், என்ன ரொம்ப சூடா பேசிக்கிட்டு இருக்காரு இவர் யாருன்னு கேட்டார். ரொம்ப சூடா பேசுறாரு இவர் யாருன்னு கேட்டார். உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் இப்னு அபி குஹாஃபா, குஹாஃபாவினுடைய மகன் அபூபக்கர் அப்துல்லா, அவருடைய பேர் அப்துல்லா இப்னு அபி குஹாஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி அந்த தலையை அந்த கோபமா தூக்கி கேட்டவர் டக்குன்னு தலையை இறக்கிட்டார். இது வரலாறுலயே அப்படியே பதிவு செய்கிறாரு. அபூபக்கர் யாருன்னு தெரியாது, ரசூல்லா மட்டும்தான் தெரியும் முஹம்மதுன்னே. ஆனால் அவர்கள் பேசிய பேச்சுக்கு இவர் மிக கடுமையான பதிலை சொல்லி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்படித்தான் பெருமானார்ட்டே பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஏறிய கண்ணை இறக்கிட்டார். இறக்கிட்டு அந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மறக்காமல் வரலாறு அந்த வார்த்தையை தன்னகத்தை பதிவு செய்கிறது. அந்த இடத்துல அவர் சொன்னார், அமா வல்லா அமா வல்லா லௌல யதுன் கானத் லக்க இந்தி லகாஃபத்துக பிஹா வலக்கின் ஹாதிஹி பிஹா ولكن هذه بها அவர் சொல்றாரு, அமா வல்லா பெருமானாரே நீங்கள் சொல்லிருங்க, அல்லது அந்த அபூபக்கர் அவர்களுக்கு பார்த்து சொல்றாரு, அமா வல்லா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லௌலா யதுன் கானத் லக இந்தி, உன்னுடைய உபகாரம் மட்டும் என் மீது இல்லாமல் இருந்திருந்தால், நீ செஞ்ச அந்த உபகாரம் என் மேல இருக்கிறதுனால, நீ கொடுத்த பொருளாதாரம், நீ என்னை வாழ்வித்த முறை, உன்னால் நான் அனுபவித்த செல்வங்கள், உன்னால் நான் அடைந்த பலன்கள், உன்னால் நான் அடைந்து கொண்ட பிரயோஜனங்கள், அது மட்டும் என்னுடைய நினைவில் இப்போது இல்லை என்று சொன்னால், லகஃபத்து நீ பேசியதை விட மிக மோசமாக எனக்கும் பேச தெரியும் சொல்லிட்டு சொன்னாரு. வலாக்கின் ஹாதிஹி பிஹா, அந்த உபகாரங்களை நினைத்து நீ என்னை அசிங்கமாக பேசினாலும் நான் உனக்கு பதில் தர மாட்டேன், ஏன்னா நீங்கள் செய்த உபகாரம் என் தலையின் மீது அவ்வளவு இருக்கிறது. ஆனா அபூபக்கர் தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, வந்தவர் காஃபிர்களுக்கு ஈடாக பேசுவதற்கு வந்த ஒரு தலைவர், அபூபக்கர் தெரியாது, பெருமானார்கிட்ட பேச வந்தது. ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசிய வார்த்தைக்கு அவர் சொன்ன பதில் இன்றைக்கும் அந்த ஹுதைபியா சாட்சி அளிக்கிறது. அவ்வளவு உபகாரம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் கிடைக்கல, அவ்வளவு பேருக்கும் தன்னுடைய உபகாரத்தால் கெட்டி போட்ட ஒரு ரூஹ் இருக்கிறதே. அதனாலதான் பல சௌஃப யுருதீக ரப்புக ஃபத்ர்பா எல்லாம் சொல்றான்.
அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்கு பகரத்தை செய்வான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். இது பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசிய பேச்சு. நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்க உங்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த உபகாரத்தை சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு செய்ய போற அந்த பகரத்தை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள், அதற்கு சந்தோஷப்பட்டுக் கொள்வீர்கள் சொல்றான். அதே வார்த்தையே அப்படியே உமர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இந்த சூரத்துல் லைல் என்கிற சூறாவிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ் செய்கிற வல சௌஃபா யர்தா, வல சௌஃபா யர்தா, அவர் நான் செய்வதை பொருந்திக் கொள்வார். இது எல்லாம் முஃபஸ்ஸிர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொல்லுவது. இது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா. அப்ப அது என்ன ரூஹ், அது எவ்வளவு பெரிய ஆத்தம், அவ்வளவு பெரிய செய்திகளை செய்ததனால் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறீர்கள். உலு என்று சொன்னால் ஜம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்கள் ஒரு கூட்டம், நீங்கள் ஒரு கவுமுக்கு ஈடானவர், ஒரு சமூகத்திற்கு ஈடானவர். யூ ஆர் நாட் இண்டிவிஜுவல், யூ ஆர் நாட் சிங்கிள். அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், உலுல் ஃபதலி வஸ்ஸா, குணத்தாலும் இஸ்லாமிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு தளங்களில் தனக்கென்று பகுதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அபூபக்கரே, நீங்கள் மக்களே நீங்க விளங்கிக்கலாம். இதுல இவ்வளவும் பேசுறது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், சித்தீக் என்று சொன்னால் யார், அந்த சித்தீக்கை நீங்க உள்வாங்குவது இந்த ஆயத்துகளின் ஊடாக உங்களுக்கு கடமை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன் ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு மூன்று குணங்களை பார்த்து சொல்லுகிறான், இவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். ஒரு மூணு குணங்கள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது குணம் சொந்தக்காரர், இரண்டாவது குணம் ஏழ்மை, மூணாவது குணம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர். இந்த மூணு குணங்களை அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்துல குர்ஆன்ல ஒரு வசீகரம் உண்டு, குர்ஆனுக்கென்று ஒரு மொழிநடை உண்டு, அதனுடைய அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இதுல இலக்கிய அடிப்படையில லிட்ரேச்சர்ல ஈஸ்தெட்டிக் என்ற ஒரு கலை உண்டு, அழகுணர்ச்சி. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதரை பெயர் சொல்லி அல்லது அடையாளப்படுத்துகிற விதங்களில் அவர்களுடைய குணங்களை சொல்லி அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இது கிதாப்ல எழுதும் போது எழுதுவாங்க, அதாவது ஒரு மனிதருடைய குணம் இருக்கிறதே அதை சொல்லி இதுக்கு உரியவர் அவர் என்று சொன்னால் இது அல்லாஹ்வினுடைய பாணியில மிக, அதாவது ஒரு பெரிய தாக்கத்திற்குரியது. இதுல ரெண்டு குணம் ஓகே, ஒன்னாவது ஏழ்மை, அது மிஸ்தகுக்கே உரியது. யார், அபூபக்கர் அவர்களுடைய தாயின் சகோதரி மகன் அன்னை ஆயிஷாவை பற்றி குற்றம் சுமத்தியவர், அவருக்கே உரியது, ஏழையா இருந்தார். ரெண்டாவது அபூபக்கர் அவர்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். மூணாவது ஒரு குணத்தை அல்லாஹ் சொல்றான், அவர் ஹிஜ்ரத் செஞ்சவருங்களாம், முஹாஜிர். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் அக்பர், இதுல இருக்கக்கூடிய டோர் ஓபனிங், இதுல இருக்கக்கூடிய ஐ ஓபனர், இதுல இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய இதயத்தை தட்டுகிற திறக்கிற ஒரு வார்த்தை. அவர் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் அவர் செய்த ஹத்த கதுப், ஒரு முஹ்சினான ஒரு நல்ல பெண்ணின் மீது இட்டு கட்டியது இருக்கிறதே மிகப்பெரிய குற்றம் இஸ்லாமிய அடிப்படையிலே. ஹத்துக்குரியது, கல்லால் அடித்து அதாவது சாட்டை அடிக்குரியது அந்த பாவத்தை செஞ்சாலும் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் அல்லாஹ் அதற்கு முன் அவர் செய்த அந்த அமல்களை அழித்து விடவில்லை. நல்ல ஒரு இந்த ஆயத்து இருக்கிறது, நான் படிச்சு படிச்சு பார்க்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அது இட் இஸ் இன் டெப்த், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காக்கில ஜிலேபி மாத்திரி இருக்கு இந்த ஆயத்திலிருந்து. ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹு தஆலா நினைச்சா இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டே இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுலான்னு சொல்லிருக்கலாம். பம்படி அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு முஹாஜிர், அல்லாஹுக்காக வேண்டி தன் உயிர் பொருளாதாரம் சமூகம் எல்லாவற்றையும் தத்தம் செய்துவிட்டு இறைவனுக்கென்று தன்னுடைய காலடியை எடுத்து வைத்த ஒரு ரூ. இதுல ரெண்டு செய்தி சொல்றாங்க, ஒன்னாவது இந்த செய்தி அபூபக்கருக்கு, இரண்டாவது இந்த செய்தி சமூகத்திற்கு. ஒன்னாவது செய்தி அபூபக்கருக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்படி நினைக்காதீங்க, அவர் உங்க சொந்தக்காரர், ஏழை, எனக்காக வேண்டி போனவர். அந்த தப்சீல் எழுதியிருக்காங்க, அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை முழுமையாக இந்த ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பாவம் செய்து தண்டனையை அனுபவித்தவரை பற்றி அந்த பெண்ணின் தகப்பனாரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அவர் எனக்கு பிடிச்சவர், எங்க இருப்பார்? ஒரு மூமின் தன்னை எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு பெரும்பாடம். ஹுதைபியாவினுடைய அதே உடன்படிக்கையை பற்றி, அந்த ட்ரீட்டி ஆஃப் ஹுதைபியா, இதே மஜ்லிஸ்ல ஏற்கனவே பேசினேன். அல்லாஹ் கீழே சொல்ற போது சொல்லுவான், நபியே உங்களை எதுக்கு போவேனான்னு சொன்னேன் தெரியுமா, அங்க சில அருவாகுகள் இஸ்லாத்தையும் என்னை ஏற்று உங்களையும் நம்பி உள்ளே இருக்கிறது, நீங்க போனீங்கன்னா பிரச்சனை வரும். நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொன்னேன், அந்த சில ரூஹுகளுக்காக வேண்டி நபியே நீங்க திரும்பி போங்கன்னா. இந்த செய்தியை ஆழ்ந்து பார்த்தா புரியும், ஒரு இஸ்லாமிய உள்ளத்திற்கென்று ஒரு நபி திருப்பி அனுப்பப்படுகிறார். அல்லாஹ்வினுடைய பார்வையில் நம்ம எல்லாம் எங்க இருக்கோம், நாம் யார் என்று அடையாளப்படுத்துவதற்கு இதை விட அற்புதமான ஆயத்துகள் இல்லை. இதை எழுதிட்டு கொட்டாங்க அப்படி முஃபஸ்ஸிர்கள். இவ்வளவு பெரிய ஒரு மனிதரை, ஒரு அல்லாஹ்வின் தண்டனை பெற்ற ஒருவரை அல்லாஹ் அவருக்காக வேண்டி அந்த பெண்ணினுடைய தந்தை இடத்திலே முறையிடுகிறார். அவர் முஹாஜிர், அபூபக்கரை நீ அப்படி விட்டுற முடியாது, என் பார்வையில் மிக உயர்ந்தவர், எனக்காக வேண்டி போனவர், நான் அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறேன், நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். புரியுது? இதுதான் நான் சொல்றது, இதுதான் குரானுடைய ரூஹு, இதுதான் டேஸ்ட், இதுதான் ஜிலேபி. ஒரே ஒரு செயல் குரானிலே வருகிறது, ரெண்டு செயலுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த அத்துணை அமல்களையும் அழித்து விடுவேன் என்று குரானிலே வாக்குறுதி தருகிறார். ரெண்டு செயல், அவன் முன்னாடி என்ன செஞ்சிருந்தாலும் அழிஞ்சு போயிடும். லைன் அஷ்ரக் லயஹ்பதன் அமலு, லைன் அஷ்ரக், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டால் நீங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அழிச்சிருவேன். அந்த டாக்குமெண்ட் அப்படியே எரேஸ் ஆயிரும், முடிஞ்சு, கொலாப்ஸ். வைரஸ் வந்த மாதிரி அந்த திரும்ப அதை ரீயூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது எல்லாம் சொல்றான், ولا ترفعوا اصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. பெருமானாருக்கு முன்னால் நின்று உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள், இன்னும் அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்கள் மேற்படுத்தி விட வேண்டாம், அப்படி செய்தால் நீங்கள் செய்த அமல்களை நான் அழித்து விடுவேன். ஒன்று ஷிர்க், இன்னொன்று பெருமானார். இன்னைக்கு எழுதி போட்டிருக்காங்களா இல்லையா? மதீனாவில் பெருமானார் உறங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்துல மேலே எழுதியிருக்காங்க, அதனால தான் அடிப்பான் போலீஸ். தர்ஃபவ் அஸ்வாத்தக்கும், பெருமானார்னா யாரு, அவங்களுடைய மரியாதை என்ன, ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தார். சஹாபினா யாரு, அபூபக்கர்னா யாரு, உள்வாங்க வேண்டும். அதுதான் குரான், அதுதான் டேஸ்ட், அதுதான் அறிவு, அதுதான் செய்தி. இந்த இடத்துல அந்த தளங்களை உருவாக்கி கொடுப்பது அதுதான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய ஹிஜ்ரத்தை நான் விட்டுறல, அது என்னிடத்திலே மரியாதைக்குரியது, ஆகவே அபூபக்கரை நீங்கள் அவங்கள மன்னிங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது இந்த இடத்துல ரெண்டு செய்தி அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது, எப்படி வந்து அன்னை ஆயிஷா சுத்தமானவர்கள் என்று இந்த ஆயத்து நிரூபித்ததோ அது போன்று இன்னொரு செய்தியை நிரூபிக்கிறது, எந்த சஹாபாக்கள் தௌபா செய்து ஹத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். என்ன, நீங்க பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து வாதாடுவதிலிருந்து ஒரு செய்தி தெரிகிறது, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், அதனால நீங்கள் அவங்களை விட்டுருங்க. இன்னும் ஒரு செய்தி இந்த இடத்துல தெரிகிறது, அதுல அல்லாஹு தஆலா பின்னால வரும்போது சொல்றான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் அவர்களை மன்னிக்கட்டும், அந்த செய்தியை விட்டு விடட்டும். இந்த யஸ்ஃபஹு அப்படிங்கக்கூடிய வல் யஃபு அப்படின்னு சொன்னா தண்டனை தராமல் இருக்கட்டும் அல்லது அவர்களை மன்னிக்கட்டும் என்ற அர்த்தம். யஸ்ஃபஹு என்று சொன்னால் விட்டுறட்டும், அதாவது அந்த மனசிலிருந்தே அந்த செய்தியை எடுத்துரட்டும்னு அர்த்தம். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு பாவிய கூட அவர் தௌபா செய்து விட்டார் என்று சொன்னால் சமூகம் பாவி என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. நீ திரும்ப திரும்ப அவனை போய் உன்னுடைய வார்த்தைகளால் குத்தி கொண்டே இருக்க கூடாது. யஸ்ஃபஹு, அந்த டேட்டாவை நீ மனசிலிருந்து அழிக்கணுங்கிறான். அல்ல, மன்னிக்கிறது மட்டும் செய்தி அல்ல, அதை மறந்து போவதும் செய்தி. இதே தகவலை ஹதீஸுகளில் எழுதப்படுகிறது, இதே ஆயத்துகளிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்களை மறந்து விடுங்கள். செய்ததை அதே வார்த்தையே அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அபூபக்கருக்கு சொல்லுகிறார். பல்யாஃபு, அவர் அவர்களை மன்னித்து விடட்டும். வல்யஸ்பஹு, விட்டு விடட்டும், விட்டுட்டும், வேண்டாம், இந்த மனசுல அந்த சஞ்சலங்களே வேண்டாம். இதிலிருந்து எடுக்கிற எடுத்தாளுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு சொசைட்டில ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு சொன்னா தவறுகள் இருந்தாலும் அதற்குரிய தௌபாவை ஏற்கிற போது அந்த மக்களோடு சேர்ந்து வாழுகிற அந்த பண்பை இஸ்லாம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி தருகிறது. ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவன் எப்போதும் அப்படித்தான், அவன் குடியாரப்பேடாவே ஒரு நாளும் யாரும் மன்னிப்புகள் கேட்டு விடலாம். அவருடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் அக்செப்ட் ஆகும், அவங்களை ஏத்துக்கணும், அந்த மனசை விடுங்கிறான். இதுல பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு சொல்றதை விட யாருக்கு நேரடியாக துரோகம் நிகழ்ந்ததோ அந்த பெண்ணுடைய தந்தை இடத்துல சொல்றான், நீங்க முதல்ல விடுங்க, நீங்க அவர்கிட்ட நடந்து காமிங்கன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அவங்க காட்சியை நான் கொடுத்துறேன் திரும்ப, இனி வாழ்க்கை முழுக்க நான் இருக்கிறது வரையும் அவரை விடமாட்டேன், அவர் என் கூட அடைச்சு வச்சுக்குவேன், எந்த செலவுகளை அவருக்கு நான் செய்து கொண்டிருந்தேனோ மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அவருக்கு ஒரு காலம் அவரை விட்டுற மாட்டேனா. எவ்வளவு பெரிய லெசன் பாருங்க, எவர் மன்னிக்க மாட்டாரோ அவரிடத்திலே சொல்லி அவர் மூலமாக சமூக உறவுகள், சோசியல் லிங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, நீங்கள் வாழுகிற அந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், எவ்வளவு மனம் திருந்தியதாக, எவ்வளவு ஓபன் ஹார்ட்டலோடு, அற்புதமா சொல்றான். இந்த இடத்துல நிறைய அல்லாஹு தஆலா இது போன்ற ஆயத்துகள் வருகிறது, அவர்கள் விட்டுவிடட்டும், அவர்கள் மன்னிக்கட்டும். நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், ஒரு கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி குடும்பத்தை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய குடும்பம் இருக்கிறதே அது உங்களுக்கு சோதனை, அதுல எதிரிகள் உண்டு, அவர்கள் மன்னிக்கட்டும், அவர்கள் மறக்கட்டும், அதை விட்டுடட்டும், அவ்வளவுதான். திரும்ப அதையே பிடிச்சிக்கிட்டு உன்னையே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகிவிடும். அதனால நீங்கள் மரங்கள் அதோடு மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்புன அய்யஃபிர அல்லாஹு லக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், நீங்க உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, உங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இதுல அல்லாஹ் செயின் மாதிரி இப்படி கோத்துருக்கான், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற மக்கள் இப்படி செயின் மாதிரி இப்படி கோத்து வச்சிருக்கான், நான் மிஸ்தஹ மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவருடைய தௌபாவை நான் அங்கீகரிச்சுட்டேன், நான் மன்னிக்கணும். சோசியல் இஷ்யூஸ்ல, சமூக பிரச்சனைகள்ல தனி மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை தந்திருக்கான். ரெண்டு செய்தி உண்டு, ஹுக்குக்குல்லாஹ் ஹுக்குக்குல் இபாத், அல்லாஹ்வினுடைய ஹுக்குக்கள் அவன் நினைச்சா எப்படி வேண்டாலும் மன்னிச்சிருவான், நீ தொழல அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும். ஆனால் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கி விட்டாய், பெருமானார் சொன்னாங்க, யாராக இருந்தாலும் நான் தொலை வைக்க மாட்டேன், அவர் கடனாளி, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? வந்திருக்கிறது சஹாபியின் ஜனாசா, ஏத்துக்கிறீங்களா? நான் தொழ வைக்கிறேன், இல்லன்னா நான் சமூகத்தோடு சேர்ந்த அந்த பண்பு அதை அல்லாஹ் பார்ப்பான். அதனாலதான் சொல்றான், நான் அவருடைய தௌபாவை ஏத்துக்கிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நீங்க இன்னும் கோபத்தோட திரிகிறீங்க, நீங்க மன்னிங்க. இன்னொரு கிதாபில் எழுதும்போது அழகா எழுதினாரு, அந்த கிதாபில் அந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு, அபூபக்கரே நான் உங்களை மன்னித்து விட்டேன், உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன், இவ்வளவு ஒரு சீப்பா அல்லது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இவரை மன்னிக்காம நான் உங்களை யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். இது அபூபக்கரனுடைய மன்னிப்புக்குரிய ஆயத்து. நான் உங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டேன், நீங்க சுவனத்திற்கு நன்மாராயன் சொல்லப்பட்ட மனிதர்களில் நீங்களும் ஒருவர், நீங்க இந்த மிஸ்தகம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இட் வில் பி கான்ட்ரடிக்ட். நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கணும், உங்களை தயார்படுத்திக்கணும். இது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வழியாக உலகத்திற்கு நடந்த பாடம். மன்னிச்சு பாருங்க அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியும். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருவர் தண்டிக்கவும் செய்யலாம், ஒருவர் மன்னிக்கவும் செய்யலாம். பல்வேறு வகையான அந்த தரஜாக்களை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ஒன்னாவது கோபப்படுறது, அல்லது மன்னிக்கிறது, அல்லது விட்டு விடுறது, இதெல்லாம் ஒவ்வொரு தரஜாக்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லது தண்டிக்கிறது, அதுவும் கூடும். சில குற்றங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், இட் இஸ் சாய்ஸபிள், நீ நினைச்சா மன்னிக்கலாம். கொலை குற்றம், ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் குடும்பத்துல, அந்த காசி என்ன செய்வார், கூப்பிட்டு கேட்பார், கொலை பண்ணிட்டான் இப்படி நடந்துருச்சு, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு அந்த புல்லட் மணியை தந்துடுறோம், நீங்க இது பண்ணுங்க. கொலைக்கு பகரம் கொலை உண்டு, அவர் கொலை செய்யணுமா இல்ல புல்லட் மணி கொடுத்து அவரை நீங்க மன்னிச்சு விட்டுறீங்களா, எது? இது அந்த அந்த குடும்பத்தாருடைய கையில. என்னங்க எங்க குடும்பத்தில் உள்ளார், அவரையும் கொண்டு நாங்க எதுக்கு அந்த குடும்பமும் அதே மாதிரி நிக்கணும், பரவாயில்ல நாங்க மன்னிச்சிட்டோம், விடுங்க, மன்னிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, மன்னிப்பு முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த ஒரு சில நிலைகளை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்துல ஏற்படுத்தினான். ஒரு ஹதீஸ்ல இமாம் ஷாராவி அவங்க எழுதும்போது தன்னுடைய தஃப்சீல் எழுதியிருக்கார். ஒருத்தர் ஒரு மனுஷனுக்கு கடன் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னாரு, அடுத்த மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நீ இந்த கடனை எனக்கு தரணும், 10 ரூபா. நீ தரல அப்படின்னு சொன்னா எவ்வளவு காசு தரலையோ அதற்கு தோதுவாக உள்ள அந்த ரத்தல்கள், ரத்தல் அப்படிங்கிறது இந்த அளவு முறை, அரபு நாடுகளில் உள்ள அரபு முறை, அந்த அளவுக்கு உன் கரிய வெட்டி எடுத்து வேண்டாம். எப்படிலாம் இருந்திருக்காங்க, கடன் கொடுத்துட்டு நீ இந்த கடன் திரும்ப தரலன்னா இத்தனை கிலோ ரத்தலும் அவனுடைய உடலிலிருந்து கரிய வெட்டி எடுத்துக்க வேண்டாம். அந்த நாள் வந்துச்சு, அவரால் கொடுக்க முடியல. இப்ப இவர் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, வாக்குறுதி இல்லை. இது உடனே இவங்க ரெண்டு பேரும் காத்திட்ட போறாங்க. காத்திட்ட போய் இந்த செய்தியை சொல்லி ஆகுது, நான் கடனை கொடுத்த வாங்கினேன் அன்னைக்கு, இங்கே என்ட அவர் இப்படி சொன்னாரு, என்னால் திரும்ப இன்னைக்கு இங்கே கடன் தர முடியலை, நான் இன்ஷால்லாம் வாங்கி தான் நான் சம்பாரிச்சு தான் தரணும், இன்னைக்கு இவர் என்னுடைய கரியை எடுக்கிற நாள், இப்போ இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு அப்படியே காசி யோசிச்சார். எல்லாரும் காசி ஆயிட முடியாது, எல்லாரும் ஹுக்கும் சொல்லிட முடியாது. அப்போ காசி யோசிச்சு பார்த்துட்டு சொன்னார், சரி இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் எத்தனை ரத்தல் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அந்த ரத்தல்ல ஒரு இம்மி அளவு கூட கூடக்கூடாது. அப்படி கூடுனா உங்க சதையிலிருந்து எடுக்கப்படும், ஒரு இம்மி அளவும் குறையவும் கூடாது. நீங்க வெட்டி எடுக்கிறதுல, வெட்டி வெட்டி போட்டுக்கிறது இல்ல, ஒரே வெட்டு வெட்டணும், அது அந்த அளவே எடுத்துக்கணும். அதுல கூடுனாலும் குறைந்தாலும் உங்க சதையிலிருந்து அதே அளவுக்கு அறுத்து எடுக்கப்படும். உன்னை சொன்னா நான் மன்னிச்சிட்டேன், இங்க அறுப்போம் அப்படின்னு சொன்ன ஒத்துக்குவான். நீங்கள் ஒருவர் உங்களை ஏதாவது தண்டித்தால் அல்லது ஒரு ஏதாவது அநியாயம் செய்துவிட்டால் நீங்கள் அதே அளவு அவருக்கு அநியாயம் செய்வது கூடும். ஆனால் அந்த லிமிட்டேஷன் அளவு செய்ய முடியுமா? ஒருத்தர் அடிச்சிட்டாரு, இப்ப அவரை திருப்பி அடிக்கணும், அந்த அடியும் வேகமாகவும் விழக்கூடாது, அதே அளவும் இருக்கணும், அந்த வழியும் அதே அளவு இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி தான் நீ செய்யறது கூடும். கூடிருச்சு, இப்போ அடிச்சிட்டாரு, அதுக்கு திரும்ப பகரம் அடிக்கணும், அடிக்கும் போது அடி கூடிருச்சுன்னா நாளைக்கு அல்லா கியாமத்தில் விட மாட்டான், அப்போ அதுக்கு பகரம் திரும்ப செய்ய வேண்டி இருக்கும். அல்ல அந்த ஆயத்தில் அழகாக சொல்கிறான், துபி ஃபல இன் சபர்த்தும், இதுக்கு நல்ல ஒரு பதில் உண்டு, அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் பொருந்தி கொள்ளுங்கிறேன்டா. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, கூலியங்கிறான். இது ஈஸியா, இது ஈஸியா? அடிச்சிட்டு கூடிச்சு குறைஞ்சிருச்சு, நாளைக்கு அல்லாவினுடைய சமூகத்தில் நிக்கிறது ஈஸியா, அல்லது இந்த செயல போய் நான் உன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில அல்லாஹுவினிடத்திலும் தன்னுடைய பெயரால் பெரிதாகி கியாமத்து நாள்ல தனக்கென்று அங்கே நன்மைகளை சேர்த்துக் கொள்வது ஈஸியா? புரிந்து கொள்ளுகிறேன், இந்த அறிவு அல்லாஹ் தர வேண்டும். இன்னும் நீல அது போன்ற செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தாலா இதை விளங்குகிறேன், இன்னும் முடியல அந்த ஆயத்து, இன்னும் அதுக்கு இன்னும் சில விளக்கங்கள் பின்னால் இருக்கிறது. அதை எப்படி மன்னிக்க வேண்டும், அந்த மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அந்த அபூபக்கர் அவர்களுடைய நிலை என்ன அதற்கப்புறம் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளின் ஊடாக இந்த சமூகமான நமக்கு சொல்லித் தருகிறான்.